ගරු රෝසන් රන්සිංහ මැතිතුමා ඔබතුමාට මිනිත්තු 10ක් කාලයක් තියෙනවා.
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, වාරි මාර්ග අමාත්‍යංශයේ වැයශීර්ෂය පිළිබඳව 20/24 අදහස් දක්වන වෙලාවේ මම ප්‍රථමයෙන්ම සුබපතනවා. මිට සති දෙකකට මත්තෙන් එම අමාත්‍යංශයේ කැබිනට් අමාත්‍ය තුමිය ලෙස පත්වන පෛත්‍රාදේවී වන්‍යාරච්චි මැතිනියටත්, එවගේම මා සමග සහෝදරත්වයෙන් කටයුතු කළ රාජ්‍ය අමාත්‍ය ශෂේන්ද්‍ර රාජපක්ෂ මැතිතුමාටත්, ඒ සඳහා සහය දුන්න වාරිමාර්ග අමාත්‍යංශය, මහවැලි අධිකාරිය, වාරිමාර්ග දෙපාර්තමේන්තුව, එවගේම සෑහීමකට පත් නොවුනත් අවංකවම සෑහීමකට පත් වෙන්නේ නෑ CECB ආයතනයේ වැඩ පිළිබඳව. එය සම්පූර්ණයෙන්ම ස්වයං විවේචනයක් එක්ක නවීකරණය වෙන්න ඕන ආයතනයක්. ඒ ආයතනයත් ඇතුළුව මම ඔබතුමියට සුබපතනවා ඉදිරියට වැඩ කරගෙන යන්න. අපේ රටේ ආර්ථිකය නැවත පිබිදෙන අලුත් ගමනකට යන්න නම් මම හිතනවා අමාත්‍යවරුන්ටත් අභියෝගයක් සහ වගකීමක් දෙන්න ඕන ඒ කාර්ය මණ්ඩලවලට. එනිසා අපි හැදුවා සැලැස්මක්, වැඩපිළිවළක් අමාත්‍යතුමියනි විදුලි බලයට ලබා ගන්නවා අති විශාල මුදලක් මහජනයාගෙන්. එයින් එක රුපියලක් මේ ජලාශවලින් විදුලි බලය උත්පාදනය කරන්න ලබා දෙන ජලයට ලබා දෙන්න භාණ්ඩාගාරයේ මුදල් නැතිව වාරිමාර්ග අමාත්‍යංශයේ දිවීමේ හැකියාව තියෙනවා. මේ විදිහට ගත්තොත් සංචාරක අමාත්‍යංශයත්, සංස්කෘතික අමාත්‍යංශයත්, මොකද බෞද්ධ කටයුතු සංස්කෘතික අරමුදලට ලොකු මුදලක් එනවා. මේ විදිහට අමාත්‍යංශ තනියෙන් දුවීමේ හැකියාව තියෙනවා. භාණ්ඩාගාරයට එන බදු මුදල ණය ගැවීම මුල් කරගෙන අනෙකුත් කටයුතු සඳහා පාවිච්චි කරනවා නම් මං හිතනවා ජනතාව මත පවරන්න වෙන බදු බර වුණත් අඩු කිරීමේ හැකියාව පැහැදිලි ලෙස තියෙනවා. අමාත්‍යවරු විදියට අපටත් ඒ අභියෝගයේ බාර අරගෙන කටයුතු කිරීමේ හැකියාව තියෙනවා. එනිසා අද පසුගිය කාලේ අපි උත්සාහ කරේ කොහොමද මේ ජලය ගොවි ජනතාවට කිසිදු ප්‍රශ්නයක් නැතුව ලබා දෙන්නේ කියන එක. කන්න හතරක් මම සමස්ත ගොවි සංවිධාන නායකවරුන්ට ස්තුතිය පුද කරනවා. ජලය සම්බන්ධයෙන් කිසිදු උද්ඝෝෂණයක් මමත් ශෂේන් රාජපක්ෂ මැතිතුමාගේ නායකත්වය යටතේ සිදු කරපු කාලය තුළ ඇතිවෙන්න අපි ඉඩ තිබ්බේ නැහැ. සමන්ලවව අප යටතේ නෙමෙයි පවතින්නේ, විදුලි බල මණ්ඩලය යටතේ. ජලය තියෙද්දි උඩවලවට නොදීම නිසා කළමනාකරණය කරන්න බැරි වුණත්, එහෙම නැත්තම් පැහැදිලි ලෙස රටේ ජල හිගයක් එන්නේ නැහැ. මේක තමයි යථාර්ථය. මේක තමයි යථාර්ථය. නමුත් මම ඒක දත් ප්‍රසිද්ධිය කිව්වා. කැබිනට් මණ්ඩලයක් කියන්නේ සාමූහික වගකීම, කියන්නේ හැමෝගෙම තීන්දුව එකතු වෙලා ගැනීම. නැතුව එක පුද්ගලයක් කියන දේ අපි ඔක්කොම එකතු වෙලා අත උස්සන එක නෙමෙයි. ඒක නෙමෙයි. ඒකට මම එකගෙන නැති නිසා තමයි මම එළියට බැස්සේ. නිසා මෙතනදී විශේෂයෙන් අපි කියන්න ඕනේ මේ රට, මම හැමදාම කියනවා 77 ඉඳලා අවුරුදු 45ක් මේ පාලනය තුල නියපොත්තෙන් කඩන්න තිබ්බ දේ පොරවෙන් කපන්න තිබ්බ තත්වයන්, සාමදානයෙන් විසඳ ගන්න තිබ්බ ප්‍රශ්නයන් විසඳිච්ච නැති එකේ ඉඳලා පට කඩා වැටුණා. මේකට මේ අවුරුදු 45ක පාලනය වග කියන්න ඕන කියලා. එතනදී මේ විදිය වෙච්ච තවත් ගොඩාක් ඒවා තියෙනවා. අපි දන්නවා ඕනම ව්‍යාපෘතියක් ආරම්භ කරන්නේ ඉංජිනේරුවරු තමයි ශක්්‍යතා අධ්‍යයන සිදු කරන්නේ. දැන් මොරගහකන්න ජලාශයේ ජල ධාරිතාව මීටර් මිලියන කිව් 450යි. හැබැයි පහුගිය කන්නේ කවුඩුල්ලට දෙන්න ජලේ නැහැ. මේ තියෙන අතරතුර මොරගහ කන්දෙන් උතුරු මැදට ඇලකුත් කපනවා. අති විශාල මුදලක් වියදම් කළා. කවුද මේ ශක්්‍යතා කරේ? කවුද මේ අධ්‍යයනයන් කළේ? මේ ව්‍යාපෘතිය සාර්ථකයිද අසාර්ථකයිද? ඊට පස්සේ දැන් ඊළඟ විකල්පය තමයි මොරගහ කන්දට උඩින් තියෙන කළු ගඟට රන්දෙනි ගලෙන් වතුර ගේන වැඩපිළිවෙල. හැබැයි රන්දෙනි ගලෙන් වතුර ගේන්නේ කොහොමද? රන්දෙනි ගල හරහා බයින වතුර ටික අද මාදුරා ඔය ජලාශයටත් මදි වෙලා තාම මාදුරා ඔය ජලාශය පිරලත් නැහැ. ඒ නිසා මෙන්න මේ ව්‍යාපෘති ගොවි ජනතාව වෙනුවෙන් චේතනාන්විතව දේශපාලඥයින් ප්‍රතිපත්තිමය තීන්දු ගත්තත් මේ රටේ ඉන්න ඉංජිනේරුවන්ට පරිපාලනයට වගකීමක් තියෙනවා. මේ වගේ ශක්්‍යතා සිදු කරද්දී ශක්්‍යතා අධ්‍යයනයන් වලදී හරියට මේවා ඉටු කරේ නැත්තම් වෙන්නේ කරන ව්‍යාපෘති වලට අතිවිශාල මුදල් ප්‍රමාණවල් වෙන් කළා. ඒවා නිකන් ගඟට කැපුව ඉනි වගේ. ඒකේ ප්‍රතිඵලය මොකද්ද? මහජනයා 100%ට ගත්ත බැංකු පොලියට ගත්ත ණය 130 ගානකට ගෙවන්න වෙනවා. අපි දන්නවා දැන් අපි ලෝකෙට ගෙවන්න තියෙන ණය ප්‍රතිව්‍යුහගතකරණයක් කරනවා. දේශීය ණය ප්‍රතිව්‍යුහගතකරණය කරද්දී රජයේ ණය ටික විතරක් ප්‍රතිව්‍යුහගතකරණය කරනවා. මේ රටේ ගෙයක් හදාගන්න සාමාන්‍ය පුරවැසියෙක් ගත්ත ණය, ව්‍යාපාරයක් කරගන්න සාමාන්‍ය පුරවැසියෙක් ගත්ත ණය, සංචාරක හෝටලයක් පටන් ගන්න සාමාන්‍ය පුරවැසියෙක් ගත්ත ණය ප්‍රතිව්‍යුහගතකරණයක් වෙන්නේ නැහැ. ඒකට මම එකඟ නැති නිසා තමයි ඔය තීන්දුව ගද්දි මම කැබිනට් සාකච්ඡාවට සහභාගී වුණේ නැත්තේ. ඒ නිසා තමයි දේශීය ණය ප්‍රතිව්‍යුහගතකරණයේදී ඒට පක්ෂව පාර්ලිමේන්තුවේ ඡන්දේ දුන්නේ නැත්තේ.
කර්මන්තවන්ත අමිනිත්තු දෙකක් කාලයක්.
එනිසා මොකද හේතුව? අද මේ රටේ මිනිස්සු දැන් අද වැට් බද්ද වැඩි වෙනවා. බිත්තියට හේතු වෙලා IMF එකට ඕන විදියට වැඩ කරන්න වෙලා තියෙන්නේ. අවුරුදු 45ක පාලනයේදී කීප දෙනෙක් ගත්ත තීන්දු කියන එක විශේෂයෙන් මම මෙතනදී සිහිපත් කරනවා. අන්නේ ඒ ක්‍රමවේදය තවදුරටත් ඉදිරියට යා නොයුතු නිසායි මම එළියට බැස්සේ. හරි දේ කතා කළා, එළියට දැම්මා. දූෂණයට එරෙහිව කතා කළා. එනිසා ගරු කථානායකතුමනි, අපි මම විශේෂ ඉල්ලීමක් මෙතනදි කරනවා. ඇමතිතුමියත් ඉන්නවා, රාජ්‍ය ඇමතිතුමත් ඉන්නවා. අපි දන්නවා ප්‍රංශය ජපානය වගේ රටවල් වල එදා ඉඳලා පදිංචි වෙච්ච අය ඉන්නවා ජලාශ, එහෙම නැත්නම් ගංගා ආශ්‍රිතව. මෙන්න මේ අය වෙනුවෙන් යම් තීන්දුවක් ගන්න, තීන්දුව අරගෙන කැබිනට් මණ්ඩලයට දාලා පාර්ලිමේන්තුවට ගේන්න. ඒ මිනිස්සුන්ට නඩු දානවා, ඒ මිනිස්සු ඉවත් කරනවා, දීර්ඝ කාලයක් පදිංචි වෙලා ඉන්න. ඒක යම් අනවසර පදිංචියක් නම් එයාලට වන්දි ගෙවන්න රජයේ එකඟතාවයක් නැත්නම් වන්දි ගෙවීමකට යටත් නොවන ආකාරයෙන් හරි එයාගේ අයිතිය දෙන්න. හැබැයි එක දිනයකින් එක ඉරක් ගහලා එතනින් පස්සේ අලුත් ඉදිකිරීම් සපුරා තහනම් කරන්න. මෙන්න මේ යෝජනාව අපි සකස් කරමින් හිටියේ. ලේකම්තුමා ඒ පිළිබඳව රාජ්‍ය ඇමතිතුමා ලේකම්තුමා දන්නවා. මෙන්න මේ ක්‍රියාමාර්ගය ගන්න කියලා ඔබතුමියගෙන් සහ රාජ්‍ය ඇමතිතුමාගෙන් කැබිනට් ඇමතිතුමියගෙන් රාජ්‍ය ඇමතිතුමාගෙන් මම ඉල්ලා සිටිනවා. ඒ කියන්නේ දීර්ඝ කාලයක් මේ අය ගංගා ආයිනේ පදිංචි වෙලා එයාට යන්න තැනක් නැහැ. ඒ කියන්නේ දැඩි අවදානමකට ලක් වෙන තනුත් නෙමෙයි. ඒ වගේම තවත් පිරිසක් ඉන්නවා අවුරුදු 40 50 වැව් ජලාශයිනේ පදිංචි වෙච්ච අය. එයාගේ ජීවිකාව ගෙනියන්නේ ඒ ඒත් එක්ක. මෙන්න මේ අය ඉක්මනින් මේ ගැටලුව निराකරණය දීලා මේ වාරි මාර්ග පනතේ නීතිය තද කරන්න අලුතෙන් කිසිම කෙනෙකුට පදිංචි නොවෙයි. නැත්තම් මේ පදිංචි වෙච්ච අයට මුවා වෙලා තවත් අතිවිශාල පිරිසක් ඉඩම් අල්ලනවා. මේ සම්බන්ධයෙන් මම හිතනවා වැව් ආශ්‍රිත ප්‍රදේශයක ජීවත් වන නියෝජ්‍ය කතානායකතුමත් එකඟ වෙනවා ඇති කියන විශ්වාසය මට තියෙනවා. මේ වගේ සමහර ප්‍රශ්න තියෙනවා. මිනිස්සු බඩ
කනවා,
නඩු දාලා ඉවත් කරපුවාම යන්න තැනක් නැහැ. මොකද අධිකරණයට ගියපුවාම පනතට අනුව ගරු අධිකරණයේ තීන්දුව දෙනවා. හැබැයි මේ මිනිස්සු අසරණයි. බලපුලුවන්කාරයත් ඉන්නවා. අහිංසක මිනිස්සයව තමයි නඩු පවරන්නේ. ඒක තමයි යථාර්ථය. ඒ නිසා අනිවාර්යෙන්ම මේ සඳහා මේ අපි ගෙනාපු ප්‍රතිපත්ති මේ තීන්දුව ඉක්මනින් ක්‍රියාත්මක කළා. මේ පාර්ලිමේන්තුවට ගෙනල්ලා ඒ සම්මත කළා. මොකද ප්‍රංශයේ සේන් ගඟ ආශ්‍රිතවත්, ඒ වගේම ජපානයේ ඒ ගංගා ආශ්‍රිත දීර්ඝ කාලයක් පදිංචි වෙලා අයිනේ ඉන්න අය ඉන්නෝ. ඒ අයට ඉන්න අයිතිය දීලා තියෙනවා. හැබැයි අලුතෙන් හදන්න දෙන්නේ නැහැ. එකයි මම මේක පුන පුනා විග්‍රහ කරලා පැහැදිලි කරන්නේ. මේ සඳහා විසඳුමක් ලබා දෙන්න කියන ඉල්ලීමත් විශේෂයෙන් කරමි. ඒ වගේම මේ ගොවි ජනතාවට කලට වේලාවට වතුර ටික ලබා දෙද්දි මම සුබපතනවා. ත්‍රිවිධ රත්නයේ ආශිර්වාදයෙන් දෙවියන්ගේ පිහිටෙන් කලට වේලාවට වැසි ලැබිලා ඒ අය වෙනුවෙන් ඒ ඉල්ලීම ඉෂ්ට කරන්න ඔබතුමීටත් රාජ්‍ය අමාත්‍යතුමාටත් කාර්ය මණ්ඩලයටත් හැකි වේවායි කියලා ප්‍රාර්ථනා කරමි. මගේ අදහස් දැක්වීම අමාර කරනවා. බොහොම ස්තුතියි කතානායකතුමාටත් නියෝජ්‍ය කතානායකතුමාටත් ඔබතුමාලගේ කාලෙන් මට වේලාව වෙන් කර දීම සම්බන්ධව.
ඔබමිසිත ඔබතුමන ගරු ජයරත්න හේරත්මැත්තම ඔබතුමාට මිනිත්තු 8ක කාලයක් තියෙනවා.
නියෝජ්‍ය කතානායකතුමනි, වාරි මාර්ග අමාත්‍යංශයේ පිළිබඳව සාකච්ඡා වෙනකොට පළවෙනිම වාරි මාර්ග අමාත්‍යවරයා විදිහට කලක් හිටපු අපේ ප්‍රදේශවලටත් සැලකිය යුතු ප්‍රතිපාදන වෙන් කරලා දීපු රොෂාන් රණසිංහ අපේ හිටපු අමාත්‍යතුමාට මගේ ස්තුතිය පිරිනමනවා. ඒ වගේම පවිත්‍රා දේවී වන්‍යාරච්චි මැතිණිය නව කැබිනට් අමාත්‍යවරිය විදිහට දිරුම් දීලා තියෙනවා. එතුමියට මගේ උණුසුම් සුභපැතුම් පිරිනමනවා. වාරි මාර්ග අමාත්‍යංශයට අදාළ කටයුතු ඉතාම සාර්ථක එතුමිට පවත්වාගෙන යන්න. මං හිතන්නේ ලංකාවේ වාරි මාර්ගයේ පිළිබඳව කතා කරනකොට සිංහල රජ කාලයෙන් පස්සේ 1948 මහමාණ්ඩ්‍ය ඩී.එස්. සේනායක යුගයෙන් පස්සේ මෙරට හිටපු ජනාධිපතිවරු රාජ්‍ය නායකයෝ මේ වාරි මාර්ග ක්ෂේත්‍රයට මං හිතන්නේ සැලකිය යුතු වැඩ කොටසක් දේශපාලන පක්ෂභේදකින් තොරව කරලා තියෙනවා. ඒ අතරතුරේ මං හිතන්නේ සිරිමා බණ්ඩාරනායක මැතිණිය 1970 පටන් ගත්ත මහවැලි ව්‍යාපාරයේ අවුරුදු 30කට එතුමිය සැලසුම් කරනකොට ජයජයවදන මැතිතුමා එක අවුරුදු 5කට කෙටි කරලා ඒ සංවර්ධනය තවත් කිට්ටු කරන්න කටයුතු කෙරුවා. ඒ වගේම මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාත් අපේ ප්‍රදේශවල දැදුරුවේ ව්‍යාපාරය වගේ ව්‍යාපාර ගණනාවක් මහවාරි මාර්ග ඉදි කෙරුවා. නමුත් මේ වාරි මාර්ග ක්ෂේත්‍රයේ මං හිතන්නේ ජල කළමනාකරණය පිළිබඳ පැහැදිලි වැඩපිළිවෙලක් නැතිකමත්, ඒ වගේම ජලය අපතේ යෑමත් නිසා හුඟක් ව්‍යාපෘතිවල මං හිතන්නේ ජලයෙන් නිසි ප්‍රයෝජන ගන්න පුළුවන් කමක් වෙලා නැහැ. ඒ නිසා මම විශේෂයෙන් අපේ නව අමාත්‍යතුමීට යෝජනා කරනවා, සමහර ව්‍යාපෘති තියෙනවා ඒව ඇනිකට් පෝල් ඇලවල් විධිමත් විදියට නැති හින්දා හුඟක් ජලය අපතේ යනවා, ඒව පිරිමහගන්න පුළුවන් කමක් නැහැ. මහා වාරි මාර්ග ක්‍රමවලට අතිරේකව ගම්මට්ටමේ තියෙන ගොජන සේවා දෙපාර්තමේන්තුව කළමනාකරණය කරන පාලනය කරන සැලකිය යුතු අපසරියක් තියෙන වැව්වලත් එවැනිම නාස්තියක් සිද්ධ වෙනවා අපේ පළාත්වල. ඒ නිසා මේ කාර්ය සඳහා මං හිතන්නේ වාර්ෂිකව මුදල් වෙන් කරනකොට වාරි මාර්ග දෙපාර්තමේන්තුවෙන් මේ කාර්ය පිළිබඳවත් ඔබතුමියගේ අවධානය යොමු කරන්න කියලා ඉල්ලීමක් කරනවා. ඒ වගේම මේ රොසන් රණසිංහ මැතිතුමා මතක් කළා වගේම මේ වාරි කර්මාන්ත පිළිබඳ සියලු සිටියන් ඇස්තමේන්තු මේ සියල්ලම සකස් කරන්නේ තාක්ෂණ නිලධාරීන් විදිහට වාරිකා වර්ග දෙපාර්තමේන්තුවේ ඉංජිනේරු මහත්වරු. මේ උදවිය 75% විතර මේ කටයුතු ඉතාම සාර්ථකව කරනකොට 25% විතර අපේ පළාත්වලත් අත්දැකීමෙන් අපි දන්නවා. සමහර තාක්ෂණ වාර්තාවල තියෙන දෝෂ සහිත තත්ත්වයන් හින්දා බරපතල හානියක් සිද්ධ වෙලා තියෙන කෝටි ගාණක් මුදල් ඉදන් කරලා. ඒවා නිවැරදි කරන්න පසු කාලීනව අපි කොතෙක් කරුණු ඉදිරිපත් කෙරුවත් මං හිතන්නේ ඒවා නිවැරදි කරන්න පුළුවන් කමක් නැහැ. මට මතකයි පහුගිය දවස්වල අපි කුරුණෑගල පළාත් සභාවේ සාකච්ඡාවක් තිබ්බා. අපේ පළාතේ බිංගිරිය දක්වා දිවෙන ඇලමාර්ග පිළිබඳව දැඩි ප්‍රශ්න ගණනාවක් මං හිතන්නේ විශේෂ භාර ඇමතිවරයා විදිහට රොෂාන් රණසිංහ මැතිතුමාත් වාරි මාර්ග දෙපාර්තමේන්තුවේ අධ්‍යක්ෂ ජෙනරාල්තුමාලා ඇතුළු අමාත්‍යාංශයේ මං හිතන්නේ ඉහළ නිලධාරීන් හිටියා. නමුත් මේ ගත්ත සමහර තීන්දුව తీරන හින්දා ඒ ඇලවල වල වතුර ඒ ප්‍රදේශ වලට ගෙනියන්න පුළුවන් කමක් නැත් තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. එහෙනම් මේ පිළිබඳවත් මං හිතන්නේ නැවත වතාවක් අවධානය යොමු කරලා මේ තාක්ෂණ වාර්තා සකස් කරනකොට මේට වැඩිය වගකීමෙන් ඉස්ස ගැරුවොත් මං හිතන්නේ හුඟක් අපේ මුදල් නාස්තිය අපිට අවම කරගන්න පුළුවන් කමක් තියෙනවා. ඒ වගේම විශේෂයෙන් සඳහන් කරන්න ඕන වාරි මාර්ග දෙපාර්තමේන්තුවේ කොටසක් දීලා තියෙනවා ගුජන සේවා දෙපාර්තමේන්තුව හරහා කුඩා වැව් පද්ධති මං හිතන්නේ දීලා තියෙනවා ඒගොල්ලන්ට කලමනාකරණය කරන්න. ඒ වගේම වයඹ පළාත් සභාවේ වෙනම ප්‍රඥප්තියක් සම්මත කරලා පළාත් සභාව බලතල ආරං තියෙනවා මේ වාරි කර්මාන්ත පරිපාලනය සහ කලමනාකරණය පිළිබඳව. පහුගිය කාලෙම වාරි මාර්ග පළාත් අමාත්‍යාංශයේ විහිං කරපු සමහර වැඩවල ගොවියන සේවා දෙපාර්තමේන්තුවේ ප්‍රධාන නිලධාරීන් බරපතල විදිහේ දූෂණ සහ වංචා තමයි සිද්ධ කෙරුවේ. මේ සියල්ල පිළිබඳව කෘෂිකර්ම අමාත්‍ය මහින්ද අමරවීර මැතිතුමාට අපි දිගින් දිගටම කරුණු ඉදිරිපත් කෙරුවත්
මිනිත්තු දෙක කාලෙ
එතුමා මේ සියල්ල පිළිබඳ තතු දැනගත්තත් මේ දේශපාලන උවමනාවල් පිට මේ දූෂිත නිලධාරීන් ආරක්ෂා කරන්න අකමැත්තෙන් වුණත් මහින්ද අමරවීර මැතිතුමාට සිද්ධ වුණා. එනිසා මේ සියලු කටයුතු පිළිබඳ මං හිතන්නේ වැඩි අවධානයක් යොමු කරන්න සිද්ධ වෙනවා. අපේ පළාත්වල ගොවි ජනතාව බරපතල විදිහේ පීඩාවට පත් වෙලා තියෙනවා. ඔවුන් මේ අනපනත් වලට එහෙම නැත්නම් ඔවුන්ගේ යම් යම් තීන්දුව తీරනත් එක්ක ලක්ෂ කෝටි ගානක දැවැන්ත මුදල් වංචා පස් විකිණීම් විවිධ අකටයුතු ගාන රාශියක් කුරුණෑගල දිස්ත්‍රික්කය තුල තියෙනවා කියන එක මම මේ අවස්ථාවේ විශේෂයෙන් මතක් කරන්න ඕන. මේකට මධ්‍යම රජයේට සම්බන්ධ වෙන්නේ ගෝජන සේවා දෙපාර්තමේන්තුව හරහා. නමුත් පළාත් සභාවේ ප්‍රඥප්තිය නිසා මධ්‍යම රජයට ඍජු තීන්දුව ගන්න බැරි තත්ත්වයක් උදා වෙලා තියෙනවා. ඒ නිසා මේ කරුණු කාරණා පිළිබඳව මම හිතන්නේ වැඩි අවධානයක් යොමු කරන්න සිද්ධ වෙනවා. ඒ වගේම අවසාන වශයෙන් මම මතක් කරන්න ඕන අපේ රටේ සහල් ලිගයක් තියෙන අපි කොයිතරම් ජලය සපයලා බත බුලුති මේක ස්වයං පෝෂිත කෙරුවත් මේ සහල් මාපියා පිළිබඳ මං හිතන අවුරුදු ගණනාවක් රජවල් ගණනාවක් කතා කරනවා. මට මතක් වෙනවා මීට අවුරුදු 30-40කට ඉස්සෙල්ලා මේ රටේ මේ වී අලෙවි මණ්ඩලයට සමගාමීව ආයතනයක් තිබ්බා GPS කියලා රජයේ වී ගබඩාව. ඒකෙන් කෝටා මෝල් ඇති කරලා ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසයකට තෝරගත්ත වී මෝල් හිමි 4-5 දෙනෙක් තෝරලා රජයේ වී ගබඩාවෙන් ඒගොල්ලන්ට වී ටික දීලා අවශ්‍ය පරිදි ඒ ටික සහල් බවට පත් කරලා ඒ ප්‍රදේශයේ පරිභෝජනයට අවශ්‍ය සහල් ප්‍රමාණය ඒ ප්‍රදේශවලම සකස් කරගත්ත යුගයක් තිබ්බා. ආහාර දෙපාර්තමේන්තුව තිබ්බා. මේවා කළමනාකරණය කරන්න දෙපාර්තමේන්තුව නිලධාරීන් හිටියා වී ගබඩා තිබ්බා. අද මේ සියල්ල සුනිසිරි වෙලා මේ සහල් මාපියාවත් එක්ක මං හිතන්නේ බලයට පත් වෙන හැම රජයක්ම හැම විෂය භාර ඇමතිවරයෙක්ම මං හිතන්නේ බරපතල අර්බුදකාරී තත්ත්වයකට පත් වෙලා තියෙන විතරක් නෙවෙයි රටේ පාරිභෝගික ජනතාවත් මේ සහල් ප්‍රශ්නයත් එක්ක අද බරපතල අපහසුතාවයකට පත් වෙලා තියෙනවා. ඒකට විසඳුමක් විදිහට ආණ්ඩුව යෝජනා කරනවා හාල් ගේමු කියලා. හාල් ගෙනාවා දැන්. මේ සහල් මේ රටේ ගබඩා කිරීම තුළ අපිට දැරිය නොහැකි විශාල විදේශ විනිමය ප්‍රමාණයක් අපි නොදැනුවත්වම රටෙන් එළියට
යනවා. අවසන් කරන්න මන්තුමා.
ඉතින් මේ තත්ත්වය තුළ මං හිතන්නේ නැවතත් මේ සහල් ප්‍රශ්නයට විසඳුමක් විදිහට මම යෝජනා කරනවා හැම ප්‍රාදේශීයකම් කොට්ටාසයකට ආවමය සහල් මෝල් පහක්වත් පෞද්ගලික මෝල් හිමියෝ පස් දෙනෙක්වත් තෝරාගෙන රජයේ තැන්පත් වීටිකක් තියාගෙන ඒ වීටික ඒ සහල් මෝල් හිමියන්ට දීලා ඒ පරිභෝජනයට අවශ්‍ය වෙන විදිහට ඒ සහල් ටික ඒගොල්ලෝ ලව්ව කොටවගෙන එහෙම නැත්නම් අබරගෙන ඒ සහල් ටික අපි හදාගත්තොත් ඒගොල්ලන්ට ඒ කුලිය එහෙම නැත්නම් ඒ වියදම පියවරන දීලා මේ සහල් ප්‍රශ්නෙට මං හිතන්නේ හුඟක් විසඳුම් හොයන්න පුළුවන්. මේක පැත්තෙන් ඒ සහල් ටික අරගෙන වීටික අරගෙන යනවා පොළොන්නරුවට. ඒ වීටික අරගෙන ආයෙ එනවා ආයෙත් රට මැදට. මේ ප්‍රවාහන වීදුරුත් එක්ක මේක අති විශාල වීදමකට පත් වෙනවා. ඊට අමතරව මේ හාල් මෝල් හිමියන් මේ තත්ත්වය මං හිතන්නේ පාලනය කිරීම අපිට වළක්වන්න පුළුවන් කමක් නැහැ. ව්‍යාපාරිකයෝගේ ලාභාංශත් එක්ක තමයි ගනුදෙනු කරන්නේ.
අවසන් කරන්න
ඒ නිසා මේවට ඔවුන් එක්ක රණ්ඩු වෙන එක නෙවෙයි ඉවක්කීම තියන්නේ රජයක් විදියට ඒ සඳහා ස්ථිරසාර විසඳුමක් තියලා ඒ සඳහා පැහැදිලි විසඳුමක් ඉදිරිපත් කරලා මේ සහල් මෝල් හැම ප්‍රාදේශීය කොට්ටාසයකම පෞද්ගලික මෝල් හිමියන් ඇතිකරන්නේ කියලා ඉල්ලා සිටින් මම කතා අවසන් කරන බවට ස්තුතියි.
බොහොම ස්තුතියි ඔබතුමන ගරු ඩග්ලස් දේවානන්ද මහත්මයා ඔබතුමාට මිනිත්තු 15ක කාලයක්
තියෙනවා. නන්දි ගෞරව ප්‍රති සභානායර අවරලේ இந்த நாட்டின் பொருளாதார நிலைப்போருக்கு ஒரு பக்கம் பசுமை பொருளாதாரத்தின் பங்களிப்பினை பெறுகின்ற அதே வேளை நீல பொருளாதாரத்தின் மூலமான பங்களிப்பினையும் பசுமையூடான நீர் வேளாண்மை பொருளாதாரத்தின் பங்களிப்பினையும் வழங்குவதற்கென அத்துறைகளை மேலும் வலுப்படுத்துவதே எமது எதிர்கால எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டின் நமது மேலதிக செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் இவற்றின் பயன்பாடுகளை நாம் எதிர்காலங்களில் அடைய முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான காலகட்டத்தில் நமது மீனின உற்பத்தியானது கடலோரத்தினை சார்ந்த கரத்தொழிலுக்கு கரத்தொழில் 140% ஆழ்கடல் கரத்தொழில் 132.7% நன்னீர் வேளாண்மையில் 127.2% கொண்டுள்ளது. அந்த வகையில் மொத்தமாக 293,880 மீனின அறுவடையினை நாம் அடைந்துள்ளோம். தனித்தனியே எடுத்துக்கொண்டால் கடலோர கரத்தொழில் உற்பத்தியானது 117.195 ஆகவும் ஆழ்கடல் கரத்தொழில் உற்பத்தியானது 95.87 மெட்ரிக் டன்னாகவும் நன்னீர் வேளாண்மை உற்பத்தியானது 80.815 மெட்ரிக் டன்னாகவும் இருந்துள்ளது. இதே காலகட்டத்தில் மொத்த மீனின குஞ்சுகளின் உற்பத்தி 54.46 மில்லியன் ஆகும். இதில் 17.86 மில்லியன் நீர்வள செய்கை அபிவிருத்தி நிலையங்களின் மூலமும் ஏனியவை தனியார் துறை மூலமும் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. அதே நேரம் 32.15 மில்லியன் நன்னீர் இறால் குடும்பிகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதுடன் இவற்றில் 25.01 மில்லியன் இறால் குடும்பிகள் நீர்வள செய்கைகள் அபிவிருத்தி நிலையத்தினாலும் ஏனியவை தனியார் துறையினாலும் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் 591 மில்லியன் உவர்நீர் இறால் குடும்பிகள் தனியார் துறையினால் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. இந்த வருடத்தின் ஜனவரி மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் 34,412.5 மெட்ரிக் டன் மீனின மற்றும் அது சார்ந்த உற்பத்திகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இவற்றின் பெறுமதி 16.952.2 மில்லியன் ரூபாவாகும். இவற்றில் அதிகமாக இலங்கையில் உற்பத்தியாகாத அல்லது உற்பத்தி குறைந்த மீனினங்கள் கருவாடு வகைகள் மற்றும் மீனின உணவு என்பன அடங்குவதுடன் இவ்வாறு இறக்குமதி செய்யப்படுகின்ற மீனினங்களில் கணிசமான அளவு பெறுமதி சேர்க்கப்பட்டு மீள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஏனியவை மருத்துவமனைகளுக்கும் படையினருக்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. இதில் எங்களுடைய வடக்கைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கடலில் சூழப்பட்ட நாடாக இருக்கின்றபடியினால் ஏன் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அதற்கான பதிலும் அன்றே அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஏனென்று சொன்னால் வைத்தியசாலைகள் படையினர் அல்லது சிறைச்சாலையில் தொகையான அளவுக்கு அது பங்கிட வேண்டி இருக்கின்றபடியினாலும் அதுக்கொன்று அளவு பிரமாணம் இருக்கின்றபடியினாலும் இவ்வாறான மீனினங்கள் ஊடாகத்தான் அதை இலகுவாக துப்புரவாக செய்ய முடியும் என்ற காரணங்களாகத்தான் அது இருக்குமே ஒழிய அதுக்கு புறம்பாக எந்த காரணங்களும் இல்லை. அதேவேளை இத்தொடர்பாக அந்த துறை சார்ந்தவர்களுடன் நாங்கள் கலந்துரையாடுகின்ற பொழுதும் அவர்களும் இதைத்தான் முன்னிறுத்தியிருந்தார்களே ஒழிய உள்ளூரில் இருக்கக்கூடிய சூடையோ சாலையோ அதுக்கு பொருந்தாது என்பதையும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். மேலும் தேசிய மட்டத்தில் மீனினங்களின் அறுவடை அதிகரிக்கின்ற செப்டம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் இறக்குமதி மீனினங்களுக்கான இறக்குமதி வரியினை கிலோவுக்கு 400 ரூபாவாகவும் தேசிய மட்டத்தில் மீனினங்களின் அறுவடை குறைகின்ற ஏப்ரல் மாதம் முதல் ஜூலை மாதம் வரையிலான காலப்பகுதியில் இறக்குமதி மீனினங்களுக்கான இறக்குமதி வரியினை 275 ரூபாவாகவும் நிர்ணயித்து வருகின்றோம். ஏற்றுமதியினை பொறுத்தவரையில் 17,890.7 மெட்ரிக் டன் மீனினங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இவற்றின் பெறுமதி 72,764.7 மில்லியன் ரூபாவாகும். அலங்கார மீனினங்கள் ஏற்றுமதி மூலம் 6,373.7 மில்லியன் ரூபாவாக பெறப்பட்டுள்ளது. நீல பொருளாதாரத்துக்கு ஏற்ப ஆழ்கடல் மற்றும் கரையினை அண்டியதான கடற்தொழில் உற்பத்திகளை மேலும் அதிகரித்துக் கொள்ளும் தேவை முன்னே இருக்கின்றது. அந்த வகையில் அதற்கான ஏற்பாடுகளை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். குறிப்பாக சர்வதேச சந்தையில் டீசல் எரிபொருள்களின் விலையேற்றம் காரணமாக பல நாட்களங்களில் பலவும் கடலில் வெகு தூரம் செல்லாமல் குறிப்பிட்ட அளவு தூர வரையில் சென்று ஒரே இடத்திலேயே கடற்தொழிலில் ஈடுபட்டு வருவதால் மீனின அறுவடையில் குறைவினை காணக்கூடியதாக இருக்கின்றது. மண்ணெண்ணெய் எரிபொருளின் விலையேற்றம் காரணமாக குறிப்பிட்ட அளவு சிறிய படகுகளே கடற்தொழிலில் ஈடுபடுகின்றன. எனவே கடலில் அதிக மீனினங்கள் காணப்படுகின்ற இடங்களை காட்டுகின்ற தொழில்நுட்ப கருவிகளை கடற்தொழில் படகுகளில் பொருத்துவது தொடர்பில் நாம் சர்வதேசம் மற்றும் தேசிய தனியார் துறையுடன் கலந்துரையாடி வருகின்றோம். இந்த கருவி கடற்தொழில் படகுகளில் பொருத்தப்பட்டால் எரிபொருளுக்கான செலவினை காலத்தையும் குறைத்து கொள்ள முடியும். இங்கு கருப்பு பட்டி அணிந்து வந்த இரு முன்னாள் அமைச்சர்கள் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். மானிய அடிப்படையில் எரிபொருளை கடற்தொழிலாளர்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி, ஆனால் இங்கு நாங்கள் சர்வதேச நிதியத்திடம் நிதியை கடனாக பெறுகின்ற வகையில் அவர்கள் அதற்கு ஒரு எதிரான கொள்கையை வைத்திருக்கின்றார்கள். அதே போல இந்த IOTC போன்ற நிறுவனங்கள் அல்லது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் போன்ற நிறுவனங்கள் இந்த மானிய அடிப்படையில் எரிபொருளை எங்களுடைய கடற்தொழிலாளர்களுக்கு கொடுக்க விரும்புவதில்லை. ஏனென்று சொன்னால் எங்களுடைய கடற்தொழிலாளர்களுக்கு குறைந்த விலையில் அது கிடைக்கின்ற பொழுது, ஏற்றுமதிக்கு குறைந்த விலையில் அது போகின்ற பொழுது அதனோட போட்டி போட முடியாது என்ற வகையில் அவர்கள் அதை எதிர்க்கின்றபடியினாலும் நாங்கள் அந்த மானிய அடிப்படையில் கொடுக்காமல் நாங்கள் வேறு வகையில் எங்களுடைய கடற்தொழிலை பாதுகாத்து அதை வலுப்படுத்துகின்ற வகையில் வேறு வகையில் நாங்கள் யோசித்து வருகின்றோம். ஜனாதிபதியோடு இது தொடர்பாக கலந்து கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவர் அதுக்கு இணங்கியிருக்கின்றார். ஆனப்படினால் அடுத்த 2-3 மாதங்களுக்குள் அந்த அவர்களுக்கு அந்த நஷ்டம் ஏற்படாத வகையில் அதை செய்து கொள்ளலாம் என்று நம்புகின்றேன். கடற்தொழிலாளர்களுக்கு எரிபொருள் மானியம் வழங்குவது தொடர்பில் நாம் பல முயற்சிகள் மேற்கொண்டும் அது இயலாமல் போய்விட்டது. இத்தகைய மானியம் வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியம் இடமளியாத நிலை காணப்படுகின்றது. அதே நேரம் மீனின ஏற்றுமதி நாளும் நாடுகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. இத்தகைய மானியம் வழங்கப்பட்டால் எமது நாட்டின் மீனினங்கள் விலைகளில் குறைவு ஏற்படுவதால் தாங்கள் பாதிக்கப்படுவோம் என ஏனி ஏற்றுமதி நாடுகள் அஞ்சுகின்றன, எதிர்க்கின்றன. அதனால்தான் எங்களால் அதை செய்ய முடியாமல் இருக்கின்றன. இத்தகைய நிலையில் நமது கடத்தொழிலாளர்களின் தேசிய உற்பத்தியினை ஊக்குவிப்பதற்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் வேறு வழிகளில் உதவுவது குறித்து மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களுடன் கலந்துரையாடியுள்ளோம். அந்த வகையில் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியில் திட்டத்தின் கீழான நிதி உதவியில் ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதற்கு முடிவு செய்துள்ளோம். அதேவேளை எமது விவசாய மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற சலுகைகளை கடத்தொழிலாளர்களுக்கும் வழங்க முடியும் என மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்கள் என்னிடம் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பில் எமது கடத்தொழிலாளர்கள் சார்பில் எனது நன்றியை மேன்மதங்கிய ஜனாதிபதி ரன்வீக்ரமசிங்க அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் மின்வலு, குறிப்பாக மின்கலம், காற்றாலை, பாய்மரம் மற்றும் சூரிய சக்தி போன்ற மின்வலு கொண்ட கடத்தொழில் படகுகளை செயல்படுத்துவதற்கான முயற்சிகள் தொடர்பிலும் பரிசோதனைகளை மேற்கொண்டு அது வெற்றி அளித்துள்ளது. இதனை வெகு விரைவில் நடைமுறைப்படுத்த உள்ளோம். அறுவடைக்கு பின்னரான பாதிப்புகளை குறைக்கின்ற வகையில் நவீன குளிர்சாதன கருவிகள் கட்டமைப்பினை பொருத்துவது தொடர்பில் பரிசோதனை மேற்கொண்டு இருந்தோம். அதன் அடிப்படையில் உலக உணவு மற்றும் விவசாய அமைப்பின் உதவியுடன் கடத்தொழில் பல நாட்களம் ஒன்றில் இந்த கருவிகள் கட்டமைப்பை பொருத்தி அக்களத்தினை ஒரு மாத காலம் கடத்தொழிலுக்கு அனுப்பி மேற்கொண்ட பரிசோதனையானது வெற்றி அளித்திருக்கின்றது. அந்த வகையில் தற்போது செயல்பாட்டில் இருக்கின்ற பல நாட்களங்கள் அனைத்திலும் கருவிகள் கட்டமைப்பினை பொருத்த உள்ளோம். இந்த செயல்பாட்டினை 3 வருடங்களுக்குள் செய்து முடிக்க எதிர்பார்ப்பு கொண்டுள்ளோம். இதற்கென IoTC-யின் அனுமதியை கோரவும் உள்ளோம். இந்த கருவி கட்டமைப்பினை பொருத்துவதன் மூலம் உற்பத்தி செலவினை குறைத்துக் கொள்ள முடிந்த அதே நேரம் அறுவடையில் தரத்தினை 70-80% பேண முடியும். இதற்கென நாம் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளின் கீழ் SME அல்லது வெளிநாட்டு நிதி உதவிகளை பெற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றோம். அது வெற்றியளிக்கும் என்று நம்புகின்றேன். அத்துடன் இனிமேல் புதிதாக கட்டப்படுகின்ற பல நாட்களங்களுக்கு இக்கருவி பொருத்தப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இக்கருவி கட்டமைப்பு இல்லையே புதிய பல நாட்களங்களுக்கான அனுமதி வழங்கப்படாது என்பதையும் கூறிக்கொண்டு என்னுடைய நேரம் எனக்கு போதாமையினால் நான் நான் உங்களுக்கு இந்த நேரம் போதாமையினால் நான் என்னுடைய இந்த அறிக்கையை சபைக்கு பாரப்படுத்தி கொண்டு இங்கு சில ஹன்சாட்டுக்கு பாரப்படுத்தி கொண்டு இங்கு சில கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தார்கள். அந்த கேள்விக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தில் பதில்களை சொல்ல விரும்புகின்றேன். இங்கு வடமாகாணத்து நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் அவர்கள் இந்திய எழுவப்படகு சம்பந்தமான ஒரு கேள்வியையும் ஒரு கருத்தையும் இங்கு குறிப்பிட்டிருந்தார். அதாவது இந்த பிரச்சனை பல நாட்களாக இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்த வகையில் 2 விதமான நடவடிக்கைகள், ஒன்று ராஜதந்திர ரீதியான நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன, அது போதிய வெற்றி அளிக்கவில்லை. அதே போல சட்ட ரீதியான நடவடிக்கைகள், கைதுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், நேற்றைக்கு முன்தினம் அதற்கு முன்தினம் எல்லாம் அந்த இழுவைப்பட அத்துமீறி இங்கு எங்களுடைய கடற்பரப்புகள் வந்து சட்டவிரோத தொழில்களில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். அப்ப எங்களுடைய மக்கள் எங்களுடைய கடற்படையினரிடம் போய் அழுது குளறுகின்ற பொழுது கடற்படையினரும் வேண்டா வெறுப்பாக அவர்களை கைது செய்ய முற்படுகின்றார்கள். அவ்வாறு கைது செய்யப்படுகின்ற பொழுது இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு செய்தியை பரப்புகின்றார்கள். அதாவது தங்களுடைய இந்திய கடற்தொழிலாளர்கள் ஒரு பாரம்பரிய தொழிலை சட்டபூர்வமாகத்தான் செய்கின்றார்கள், நேவி தான், இலங்கை கடற்படையினர் தான் அதற்கு பிரச்சனையாக இருக்கின்றார்கள் என்ற பரப்புரை அங்கால் செய்கின்றார்கள். அந்த வகையில் நான் 3வது 4வதான ஒரு வேலை திட்டத்தையும் வைத்திருக்கின்றேன். அதாவது இலங்கையில் வடமாகாணத்தில் இருக்கின்ற கடற்தொழிலாளர்கள் ஒரு குழுவாக சென்று தமிழ்நாட்டுக்கு சென்று சம்பந்தப்பட்ட அரசியல் தரப்பினரோடு அங்கிருக்கக்கூடிய ஊடகங்களோடு கதைத்து இந்த உண்மை நிலைமையை விளங்கப்படுத்த சொல்லி, அதாவது இந்திய தமிழ்நாட்டு கடற்தொழிலாளர்கள் அத்துமீறி சட்டவிரோதமாக எங்களுடைய கடற்தொழில் எங்களுடைய கடற்பரப்புக்குள் வந்து இங்கு சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுகின்றார்கள். ஆனபடியினால் உண்மையாக எங்களுடைய கடற்படையினர் வந்து எங்களுடைய மக்களுடைய வடகிழக்கில் வடக்கில் வாழுகின்ற தமிழ் மக்களுடைய நலன்களை பேணுவதற்காகத்தான் அவர்கள் இதை கைது செய்கின்றார்கள். அதோடு மாத்திரம் இல்லாமல் வடமாநிலத்தில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டுக்கு சென்று இந்த விடயத்தை அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் ஊடகங்களுக்கும் சொல்லுமாறு கேட்டிருக்கின்றார்கள். அதில் சில வடக்கு மாகாணத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணங்கியிருக்கின்றார்கள். ஆனால் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் அவர்கள் அதற்கு தயாராக இல்லை. அவர் சொல்லுகின்றார், இங்கு இருக்கக்கூடிய இந்திய தூதுவரை அழைத்து பேசுமாறு, அதில் பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்திய தூதரகங்கள் மாறி மாறி இப்ப 4-5 தூதரகங்கள் வந்திருக்கின்றார்கள். இந்திய தூதரர்களுக்கு இது அத்துப்படி, அவர்களுக்கு இதெல்லாம் முழுக்க தெரியும். அவர்கள் என்னிடம் என்ன சொல்லுவார்கள், எங்களிடம் கதைத்து அது பிரயோசனம் இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சென்று தமிழ்நாடு அரசாங்கத்தோடு கதைப்பதற்கு கூடத்தான் அதுக்கு தீர்வு காண முடியுமே ஒழிய எங்களோட கதைச்சு முடியாது என்று அவர்கள் சொல்லுகின்றார். அந்த வகையில் கௌரவ உறுப்பினர் சார்ஸ் அவர்கள் இந்த கருத்தை விளங்கி கொண்டு தமிழ்நாட்டுக்கு சென்று அதை செய்தால் அது இலவாக அந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று நம்புகின்றேன். அடுத்தது எங்களுடைய கௌரவ உறுப்பினர் செல்வம் அடக்கலநாதன் கூட என்னுடைய இந்த கோரிக்கைக்கு இணங்கி இருக்கின்றார். தானும் கூட்டு சேர்ந்து வாரத்துக்கு தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்.
சார்ஸ் மந்திரித்துமா.
கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்திய எழுவப்படக சம்பந்தமாக நீங்கள் இப்போ கூறியிருந்தீர்கள். இப்போ அண்டைக்கு ஒரு இணக்கப்பாடம் வெட்டப்பட்ட என்னென்னு சொன்னால், இந்திய தூதுவர் மாறலாம். இப்போ இந்தியா வந்து ஒரு தனி நாடு, ஒரு மிகப்பெரிய நாடு. நாங்கள் தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட். அங்கே போய் நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக போய் ஸ்டேட் கவர்மெண்ட்டிட்ட கோரிக்கை வைக்கிறத விட இந்திய அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கிறது தான் பிரதானமான விடயமா இருக்கும். நாங்கள் முதலாவதாக இந்திய தூதுவர்கிட்ட ஒரு செய்தியா வரணும். இந்திய தூதுவர்கிட்ட வடக்கு சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் புத்தள பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைஞ்சு அவர்கிட்ட போகணும்.
அதுக்கு நான் தடையல்ல,
அதுக்கு முயற்சி செய்யணும்.
அந்த முயற்சி அப்படின்னா நீங்கள் ஆர் இந்திய தூதுவரை சந்திக்கிறதுக்கு வாரதாக நீங்கள் எனக்கு அமைச்சர் என்ற வகையில் நீங்கள் எனக்கு ஒரு கோரிக்கையை வச்சால் அதை உடனடியாக செய்யலாம். நீங்களும் சொல்லணும் மேரார் வரப்போயினமன் என்ற யாழ்ப்பாணத்திலேயும் கிளிநொச்சியிலேயும் நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த பிரச்சனைகள் எடுக்கின்ற பொழுது ஒரு தடவை ஓமண்டுகின்றார்கள், இன்னொரு தடவை மறக்கின்றார்கள். ஆனபடியினால் நீங்கள் அந்த முயற்சியை எடுப்பீர்களா இருந்தால் எங்களுடைய அமைச்சர் அதை செய்தரும். அடுத்தது இல்ல, நீங்கள் அதை இணங்கினால் அந்த தேதி எடுத்து போட்டு சொல்லலாம். நீங்கள் வரலாம், நீங்கள் அப்ப அதுக்கு
பொறுப்படுத்த
எழுத்துல தாரியல. சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்தது இந்த கடத்தொழில்
அமைச்சர்
புதிய சட்டங்கள் சம்பந்தமாக இங்கு பிரஸ்தாபிக்கப்பட்டது. அதுக்கும் இந்த கருப்பு பட்டி அணிந்து வந்தவர்கள் அதை முன்னெடுத்திருந்தார்கள், தாங்கள் இந்த புதிய கடத்தொழில் சட்டத்தை எதிர்ப்பதாக. ஆனால் உண்மையாக அது ஒரு அறியாமையிலும் ஒரு உள்நோக்கத்தோடும் தான் இந்த சில பேர் இந்த கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். இன்னும் ஒரு சட்டமாக அது வரவில்லை, அது ஒரு விரைவாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் அதாவது பல சட்டங்கள், அதாவது 76 மற்றது 79 ஆண்டும் இதுவும் வந்து கிட்டத்தட்ட 8 தடவைகள் திருத்தப்பட்டிருக்கின்றன. எல்லாத்தையும் ஒன்றடக்கின்ற நோக்கத்தோடையும் மற்ற அதிலும் நாங்கள் சில திருத்தங்களை மேற்கொண்டு அதை மேலும் வலுப்படுத்துவதற்காக கடத்தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை கடத்தொழிலை மேலும் ஊக்குவிக்கும் கூடிய வகையில தான் நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வருகின்றோம். இதுபொழுது வரவாக இருக்கின்றது. நாங்கள் இந்த வரவை 2வது 3வது சுற்றாக துறை சார்ந்தவர்களிடம் நாங்கள் அதை கொடுத்து அவருடைய கருத்துக்களை மறுத்துத்தான் நாங்கள் இதை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். ஆனபடியினால் நான் இது தொடர்பாக இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இது தொடர்பாக கருத்தை வெளிகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த வருஷ கடைசியில் அந்த வரவை மீண்டும் கொடுத்து அவர்கள் அதை படித்துவிட்டு தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவார்களாக இருந்தால் நாங்கள் அதையும் சேர்த்து அமைச்சரவைக்கு சமர்ப்பித்து பிறகு நாடாளுமன்றத்துக்கு வரும். நன்றி, வணக்கம்.
பாவமிஸ்வத்தே கருவன் கரு விஜிதே ரத்னத்தை அப்பத்து மாட்டு மணித்து தாத்திர காலத்தின்
கரு கார்க சபா சபாபத்துமணி அப்பேர் அட்ட அத்தர்ம கத்தோத் குஷிகர்ம தீவிர ரட்டாக் ரட்டே வர்க்க பிரமாணே கத்தோத் வர்க்க கிலோமீட்டர் ஹெட்ட பந்தாஹை அப்பிட்டா இத்தி சாகர கலாப்பே கத்தோத் வர்க்க கிலோமீட்டர் பன் லக்ஷ தாஹத்தா ஏக அன்னே அப்பே பூமிய வகே அட்டகுணியாக் விசால மகா சாகரையாக் அப்பிட்டா இத்துவ தீரும் சார் அட்டக் விதிஹட்ட கத்தோத் தீவிர கர்மாந்தே ரட்டட விசால ஆதாயமாக குப்பையான புலுவாங் கர்மாந்தையாக் ரட்டட வித்தராக் நிமை ரட்டட விதேச விநிமய உப்பையான புலுவாங் கர்மாந்தையாக் நமு தவாசனாவுக்கு தத்துவ எண்டெண்டம தீவிர கர்மாந்தே கடாகனு வெட்டினோம் பகுகே காலே புறாவட்ட அப்பே தலதேசி நிஷ்பாதித்தேன் சீட்ட திக்கை தசம் பகக்கிட்ட ஆசன பிரமாணையாக் திவிச்ச தீவிர நிஷ்பாதனைய அதுவின கொட்ட சீட்ட எக்கக்கட்ட கடன் வெட்டல தீரும் இது மே கடா வெட்டியமட்ட பிரதான ஹேத்துவ மே ஆண்டுவே வரதி பிரதிபத்திய ஜனாதிபத்துமாட்ட ஸ்துதிகரன் நிமே ஜனாதிபத்துமாட்ட விரோதி தக்கான மே ஐவேனு கல்ல தீன்னே தீவிரையாகே படட்ட கப்பே அத்தம கத்தோத் தீவிர கர்மாந்தே நகாசிட்டு வண்ணனாம் ஏ நிஷ்பாதக்னேட்ட அவசியக்கரண திருதீம தைரிய லபா தென்னு நமுத் அது ஹரி பெஹதிலுவ மே ஐவே தூலம் பேன்ன தீனோ வெங்கர்ல தீன முதல் பிரமாணே அப்பே ரட்டே மே ரஸ்ஸா வேதின தீவிரங்கின் பெதல பெலுவாம எக்க தீவிரைய கூட்ட மே தெதாஸ் விசியாத்தர அவருத்தட்ட லபென்னே ருப்பியால் பகக்க சொச்சம் முதலாம் ருபியல் பகக் தமாய் தீவிரையுக்குட வெங்கல்லத்தி ஹெபை கியன்ன கனகாட்டுய் அப்பே ரட்டை ஆர்த்திக்கே வட்டப்பு சேஷ்டாதிகரணே நடு தீந்து அக்மகிங் வரதி கருவன் பாவட்ட நிச்சித்தவ தீந்து தீப்பு ஹிட்டப்பு ஜனாதிபதி வரும் நடத்து கிரீம சந்தா ஒபுத்துமல்லா கோட்டிய கொலஹாக் வெங்கரம் இதுகூட ஜனாதிபதி வரும் அத்தரம் கத்தோ ஹத்தினே கீட்டியா ஹத்தினாகின் துந்தனைக்கு அது ஜீவத்துருங்க தரனே ஹத்தரதினா ஜீவத்திலாய் ஏ ஹத்தரதினா நடத்து கரன்னு ஹிட்டப்பு ஜனாதிபதி வருங்கே நடத்து கட்டையுத்து சந்தா மில்லியன் எக்கசி தாயாய் ருபியால் கோட்டி எக்கொலஹாய் நேரட்டே ஜாத்திக நிஷ்பாதனே பிரதான நியம எக்வென தீவரைய குட்ட ருபியால் பஹாய் மேக சாதாரணனே மேக யுக்தி சாகத்தனே இத்தி கொஹமது தீவிர கர்மாந்தே நகாசிட்டுவான் லபனவருத்தே தீவிர சேஷ்டி அட்டுதல பாசுக்கம் சந்தா சத பஹக்வத் முதல் வெங்கரான் கியவருத்தி மில்லியன் துந்தஹாக் வெங்கல்ல திபுனா மே தினாஸ் விசி அத்தரட்ட சதபஹக்வத் வெங்கரன்னே துரு அட்டுதல பாசுகம் சந்தா முதல் வெங்கரன் நெத்துவ கொஹமத தீவிர கர்மாந்தே நகாசிட்டுவான் அமத்துமாகி புத்கலிக வரத்தாக் நிமி மிக ஆண்டுவே வரதி பிரதிபத்தி ஆண்டுவே வரதி பிரதிபத்தி மே தீந்து இது வெட்டக அது ஹெமதேட்டம் வெட்டக் கஹம் ஐஎம்எஃப் கீன கீன பதேட்ட நடன் அப்பி வெட்டக் கஹுவம கிருஷி நிஷ்பாதன உபகரணவள்டத் வெட்டக் கஹனும் தீவிர உபகரணவள்டத் வெட்டக் கஹன் தென் தீவிர உபகரணவள்ட வெட்டக் கஹுவம தவ ஹதர் பஸ் குணேக்கிங் தீவிர ஆம்பன்ன மில வெடிவின் தனட்டமத் தீவிரட்டத்தின் லொகும் பிரஸ்னித்தமாய் கர்மாந்தே தின்ன பெஹ டீசல் மில வெடி பூமி தெல் மில வெடி தீவிர ஆம்பன்ன மில வெடி ஐஸ் மில வெடி டீசல் வல்ட்ட தென் வெட்ட கக்கே தென் பலவினி வத்தாவட்ட டீசல் வல்ட்ட வெட்ட கக்கே நோக்கில கியூ தனட்டமத் டீசல் லீட்டர் எக் ருபியல் துன்சி ஹத்தலி சாயாய் அமுத்துமா கல்பனா கல்ல பலன்ன மேக்கட சியட்ட தாட்டக வெட்பத் தக்கட்டு நம்ம தவ ருபியல் ஹட்டகிங் வித்தர ஹட்ட அத்தன கத்தோத் ஹட்ட துணுக்கி பெல் ஹட்ட துணுக்கிங் டீசல் மில வெடி வேணும் எதகோட முகுந்து ரஸ்ஸாவை அண்டம பே தனட்டமத் அப்பே ரட்டே தீவிர கர்மாந்தே எதன குடக் தீவிரையோ தமங்கி போட்டுவ கெட்டகாலத்தி நிவரல கெட்டகாலத்தி பகுதின தீவிர யாத்திராவல்ட்டு லக்ச ஹத்தலிஸ் பஹக் பணஹக் கெனவா எக கமனக் கிஹில்ல இன்ன ஹெபை கேட மானுட்டிக விக்குணா கண்ண வென்னே லக்ச விஸ்ஸக் விசி பஹகட் எதோட அதிம் பாடு கரகன மூது ரஸ்ஸாவ கரன்னே மொன மொன தீவிர கரன்னே எக் தின தீவிர போட்டுவகட ருபியல் 20000ක් විතර வீதம் வேணும் ஹெபை ஹம்ப கரன்ன புலுவாங் வென்னே ருபியல் 8000ක් 10000ක් විතරයි நீ பாகிட பாகியක් பாடுய் நீ அதிம் வீதம் கரகன தீவிர ரஸ்ஸாவே எதென்ன தவ துட்ட தீவிரோ கெமதி நே நிசா அது ඇත්තටම ගත්තොත් මුළු රටේම උතුරේ දීවරයත් දකුණේ දීවරයත් නැගෙනහිර බස්නාහිර හැම පැත්තෙම දීවරයෝ අද මේ රස්සාව එපා වෙලා කුලී වැඩවලට යන තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. ඔබතුමන්ලා මේ අයවැයෙන් දැවත වැට්බද්ද ගහනකොට ඉතුරුලා තියෙන ටිකත් හතරගාතෙන් වැටෙනවා. දැන් අපි විශාල අපනය නාදයක්ම කොහේනෝ ඇත්තම ගත්තොත් විසිතුරු මසුන් අපනයනේ. ඒ වගේම ඉස්සෝ කර්මාන්තය කියන්නේ මීගම්මුව පුත්තලම ඒ ප්‍රදේශවල ප්‍රධාන දීවර කර්මාන්ත එකක්. හැබැයි ඔබතුමන්ලා දැන් මොකද කළ තියෙන්නේ? ඒ ඉස්සන්ට කන්න දෙන කෑමවලටත් 10% බද්ද පනවන වැට් එක පනවන. ඒත් ඉස්සන්ගේ කෑමවලට වැට් එක බෙදුනම සාමාන්‍යයෙන් ඉස්සෝ කෑම කන්ටේනරයක් කෙනකොට ඒ කියන්නේ ටොන් 20ක් වෙනවා. ටොන් 20කට ලක්ෂ 12ක් වැඩි වෙනවා. රුපියල් ලක්ෂ 12ක් ඒ ඉස්සෝ කෑම වැඩි වෙනවා. රුපියල් ලක්ෂ 12කින් ඉස්සෝ කෑම කන්ටේනරයක් මිල වැඩි වෙච්ච ගමන් 1 කිලෝග්‍රෑම් මෙහෙකට රුපියල් 75ක වැඩිවීමක් වෙනවා. ඒත් ඉස්සෝ කර්මාන්තේ හතරගාතෙන් වැටෙන්නේ නැද්ද? වැටෙනවා. දැනටමත් වැටලා තියෙන්නේ. මේක තවත් වැටෙනවා. ඉතින් අපේ හලාවත පුත්තලම මීගමුව ඒ ප්‍රදේශවල ඉන්න ඉස්සෝ කර්මාන්තේ දෙන ඒ දීවර කර්මාන්ත කාර්මිකයන් ඇත්තටම ගත්තොත් රස්සාව කරන්න බැරි තත්ත්වෙට වැටෙනවා. ඒ නිසා තමයි අපි දිගින් දිගටම කිව්වේ මුදල් ඇමතිවරයා විදිහට ජනාධිපතිවරයාට වගකීමක් තියෙනවා. මහ ලොකුට කයිවරු ගැහුවට වැඩන්නේ අස්වැසුම් වැඩි කරා, දිරි දීමනා වැඩි කරා, වැඩිහිටි දීමනා වැඩි කරා කියලා. වැඩිහිටි දීමනා, වකුගඩු දීමනා, ආබාධිත දීමනා ඒ ඔක්කොමට වැඩි කරේ රුපියල් කෝටි 500යි. හැබැයි මෙන්ඩිස් කම්පැනියෙන් හිඟුරාණ ඩිස්ට්‍රික්ට් එකෙන් වයඹ ඩිස්ට්‍රික්ට් එකෙන් මේ ගෙවපු නැති සුරාබදුවේ තියෙන රුපියල් කෝටි 767ක්. මේ එතනට ඒවා පොල්ලු තියපුවා තියෙන කෝටි 767ක්. හැබැයි අර අයිට කෝටි 500ක් වැඩි කළා මෙහෙ වැඩි කරනවා. එහෙම වැඩි කරන්න සහන නෙමෙයි මිනිස්සු ඉල්ලන්නේ. නිකන් කන්න නෙමෙයි ඉල්ලන්නේ. තමන්ගේ රස්සාව කරගෙන යන්න කෘෂි උපකරණ, දීවර උපකරණ ඒවා අඩුවට ලබා දෙන්න කියන. ඒතර දැන් දැලක් රුපියල් 7000ට ත්‍රිතිවිච්ච දැල් මේකක් රුපියල් 60000ක් විතරයි. ඒතර කොහොමද රස්සාව කරන්න බෑ. ඒ නිසා තමයි දීවර දිගින් දිගටම මැසිවිලි නගන්නේ. අපේ තෙල් මිලට අපිට සහනයක් දෙන්න, සහනාධාරයක් දෙන්න, දිගටම කිව්වොත් තෙල් වලට සහනාධාරයක් දෙන්න කියලා. අමතුමා විදිහට ඔබතුමත් පොරොන්දු වුණා කතා කරලා අරන් දෙනවා කියලා. නමුත් අද වෙනකන් නැහැ. ඒක බාලගිරි දෝෂේ වගේ. ඒ නිසා මේ ගැන 7-5ක්වත් දීවරයන්ට විශ්වාසයක් නැහැ. මේ අය වෙත් ඒ සහනේ නැහැ. ඉතින් මේ රටේ නිෂ්පාදනයට දායක වන දීවරයට, ගොවියට නිෂ්පාදනය වැඩි කරන්න නම් අනිවාර්යයෙන්ම ඒ අයගේ පිරිවැය අඩු කරන්න ඕන. පිරිවැය අඩු කරොත් තමයි නිෂ්පාදනයට ධෛර්යය එන්නේ. ඔබතුමන්ලා මේ වැට් ගහලා නිෂ්පාදනය අධෛර්යමත් කළා, දීවර රස්සාව එපා කරලා, මාළු අල්ලන එපා කරාම ඔබතුමන්ලටම සිද්ධ වෙනවා චීනෙන් මාළු ගේන. ඉතින් චීනෙන් තලපත් නැවයි, තලපත් බෝල්ලු නැවක් ආවන්නේ. චීනෙන් මාළු නැවක් ගේන්න වෙච්ච තත්ත්වය ඇත්තටම කනගාටුයි. ඇමතිවරයෙක් විදිහට, රටක් විදිහට, ආණ්ඩුවක් විදිහට ඇත්තටම පසුතැවෙන්න එපා. ඒක ආණ්ඩුවේ දක්ෂතාවයක් නෙමෙයි. අපේ කර්මාන්ත, අපේ නිෂ්පාදනයේ වැටුනමනි අපිට පිටරටින් මාළු ගේන්න වෙන්නේ. අදටත් කොච්චර වැටලද කියනවනම් අවුරුද්දකට මෙට්‍රික් ටොන් 95000ක් විතර පිටරටින් ගේනවනේ. අපි අපනයනය කරන්නේ කොච්චරද? මෙට්‍රික් ටොන් 30000ක් විතර. ඉතින් රටවටේ මුහුද තියාගෙන, රටවටේ රටවගේ අටගුණයක් විශාල සාගරයක් තියාගෙන අපි කනගාටු වෙන්න ඕනේ තවමත් අපි පිටරටින් මාළු ගේන තත්ත්වයටපත් වෙච්ච එක ගැන. සර් දීවර කර්මාන්තේ නගා සිටවන්න නම් ඔබතුමා මුදල් අමාත්‍යංශයේ අනිවාර්යයෙන්ම මේ දීවර ආම්පන්න සඳහා, ඒ වගේම ඉන්ධන සඳහා සහනාධාරයක් වැට්බද්දෙන් නිදහස් කිරීමක්, විශේෂයෙන්ම ඉස්සෝ කර්මාන්තේ අද මුහුණ දීලා තියෙන මේ අර්බුදයත් එක්ක මේ ඉස්සෝ කෑම වලටත් වැට් එක ගහලා තවත් මේ අර්බුදයට යවන එක නවත්තන්න වහම මුදල් අමාත්‍යංශයෙන් මේ වැට් එක ඉවත් කරවගන්න. එහෙම නැත්නම් දීවරයට මේක මුණ දෙන්න රසාව කරන් යන්න බෑ. මුණ දෙන්න බෑ මේකට. ඒ වගේම තමයි අයිස් මිල ගත්තොත් සාමාන්‍යයෙන් ගරු සභාපතිතුමනි මුහුදේ ඉන්න නැත්තම් වතුරේ ඉන්න මාළුවට ජීවත් වෙලා පණ තියෙන මාළුවට වතුර ඕනි. වතුර නැත්තම් ජීවත් වෙන්න බෑ, මාළුවට ඉන්න බෑ. ඒ වගේම තමයි මැරිච්ච මාළුවට ඒ මාළුවව වෙළඳපළට ගේද්දී අයිස් අනිවාර්යෙන් මෝණි වෙනවා. දීවරයට හරියට බත් නැතුව ජීවත් වෙන්න බෑ වගේ තමයි දීවරයට අයිස් නැතුව කර්මාන්ත කරන්න යන්න බෑ. හැබැයි අද අයිස් මිල අහස උසට නගිනවා. වෙන්නප්පුවේ හලාවත අයිස් හොන්ඩරේ රුපියල් 450යි 550යි එක එක මිලට. හැබැයි ඒක ගාල්ල මාතරට යනකොට, හම්බන්තොට යනකොට ඔබතුමත් දන්නවා හම්බන්තොට අයිස් හොන්ඩරයක් රුපියල් 650යි. එතකොට මිල දෙකක් ක්‍රියාත්මක වෙනවා. ඒතර එක අයිස් හොන්ඩරයක් මෙහෙ රුපියල් 500යි 550යි அம்பத்தொட்டையனோட கால்லட்டையனோட ஏ ஐஸ் ஒன்றையும் ருப்பியால் ஐஸ் பண்ணாய் துர ஐஸ்வல மில வெடி உணா தெக்க மே தீவிர கர்மாந்தே தவத் அப்ப அமாரோட்ட வெட்டல தீனோ தவத் அற்புதேட்டு பத்துல தீனோ எனிசா ரஜே மேந்தி ஹத்தில தீவிர அமாத்தியாசே மேந்தி ஹத்தில மே தீவிர அண்ட எக்க மிலக்கட்ட ஐஸ் லபாதே கிரமே கதா துர குடக் கத்தோ தத்திரம ஐஸ் ஃபேக்டரி தீன் பௌத்கலி கான்சி ஹவ உபத்துவலாட்ட புலுவாங் ஏ சந்தா யாம் கிசி நியாமனையாக கத்திக்கிறார் நியாமனையாக கத்திக்கரலாம் சாண மிலட்டு சாதாரண மிலட்டு சாண மிலட்டுமே சாதாரண மிலட்டு தீவரோ ஐஸ் இல்லன்னே நிக்கம் சாதாரண மிலட்டு ஐஸ் கண்ண புலுவாங் கிரமவேதிய கதன்னு நமக்கு அது எக்கேக்க தேங்கல் எக்கேக்க கணங் ஏ மில கணங்கள் வினஸ்கம் நிசாம சஹ மில வெடிவி மத்தெக்க தீவரையாட்ட தவலுக்கு அமாறுவக்கிட்ட முன்னதென்ன சித்த வேலா
தீனும் இவகேம
கரு சபாபத்து முனி அந்திம மினித்து நிசா மாம் விசேஷ மதக்கரன்ன கெமதி பகுகிய காலே துல மோதர தீவர வராய விசால பிரச்சனையாக குணா அத்தனம தக்ஷேரு கருப்பு ஏ வட்டினாக்கம நெமே லட்ச தாசிக்கிட்ட இத்தர தக்ஷேரு கல்ல திமுனி எட்டு லட்ச கானக்கட்ட இக்க லபாதுன்னா குலி ஏ குலிபதனம் மத சாமானிய மாசிக்கு ருபியல் லட்ச தா பஹலுவக்கு இத்தர பாடுன்னா மெத்தன வெச்ச ஆயத்தா கனுதினுவ விசேஷம் கலம்பு வர்க்கர்ஸ் ஆயத்தனேட்ட மீக்க லபாதீப்பிக் கன அல்லஸ் கொமிசமிங் தமிழ் விபாகி அக்கர நடுவக் தெம்மா ஏ நடுவ அணுவ ஒவுன் கிவன் நோனி வந்தி முதலக் தீனோ ஏ பது முதல வந்தி முதலக் கே நத்திரம கத்தோ ஹிங்க பது முதல லக்ஷ திதாக்கு தர ஹிங்க மதுலக் தீனோ திரு தீவிர சன்ஸ்தாவாத பாடு இக்கீனோ தீவிர சன்ஸ்தா பாடு நாங் பாடு லப நாயத்தனக்கு தர விகுணன்ன தானோ ஹெபை பாடு வெலா தீன்னி மே வகே வெடனிசா எதா தீவிர அமாத்தியன்சே ஹிட்டப்ப எமத்தி வரு மே யட்டிகூட்டு வெட கரல எதா ஏ மோதர தீவிர வராய இதாம அடு முதலக்கட்ட பது துன்னே ஏகெங் விசால பாடுவக் லெபுவா எனிசா உசாவியட்டு கியா ஹெபை மெச்சர் லட்ச திதாக்கு தர கிவன்ன தீத்தி மட்ட ஆரஞ்சு உணவுமா மேக சமத்தேக்கட்ட பத்கல்ல நடு ஐங்கரகன் நடு ஐங்கரகன்வா ஹெபை லட்சதி ஹக்குத்தர் அப்படி நெண்ட தீன கத் நெத்துவினோ விசால பாடு அக்கினோ வித்தி கரு நிதாசனோ அத்தியக்ஷக மண்டலே ஏ உசாவீட்ட லபாதென்னோனி பத்திரிக்காவ அது அத்துருதகம் வேலா கீனோ இது உசாவீட்ட கொஹமது ஏம் அத்துருதகம் வென்னி ஏது அத்தியக்ஷ மண்டலே பத்திரிக்காவ அத்துருதகம் உணானம் ஏகன வகாம் உபதுமாக வேலா வித்தி ஏக கன வகாம் பரிக்ஷண கரன் முகது மேக அப்பி அப்பி மதி ஹத்தில அத்தரும் மேகட பமில்லி தம்மி மேகட விவாஹக்கரன்ன கீழ அல்லஸ் கொமிசபட பமில்லி தம்மி நமுத் அதே ஏக சமதேகட பத்வினோ நாம் ஏகிதாம அவாசனவன் தத்ய ஏ வகேம கிரிந்தவராய் வெஸ்டர்ன் கார்டன் ஏகட மூது வேலி விக்கணுப்பு ஏ கிவுசும் உள்ளங்கனே கரலா எத்தனை லட்ச துந்தஹக்கு தர என்ன தீனோ அவரு தாஹத்தகட பாசே நமுத் எத்தனத் ஏ கட உத்தத் நிவரதிவ சித்த வென்னி நெஹ எனிசா ஒபுதுமாட ஏகத் அவதாரணை கரனவா மதக் கரனவா ஏ வகேம திக்கோவிட வராய் மத்ஸ்ய அப்பனைனஹா சேவா கட்டு சமாகம் நமேகத் தெக்க அப்பி கடையுத்து கரணுவா தகத்தும் கோட்டி அசூ லட்சியக் விதர அப்படி என்ன தீனோ திக்கோ விட்ட வராயட்ட நமுத் எக்க கம்பெனிக்கு தர நடுதால தீன் அனித்தி வட நீதி மிக்ரியா மார்க்க தரன்னே எனிசா சன்ஸ்தாவ பாடுவென்ன தீவிர அமாத்தியன்சிட்டு லெபென்னோனி ஆதாயம் லபாகன்ன மதிஹத் நொவிமத் எக்க பாடு லபன தத்துவட்டு பத்திலா தீரும் டீசல் மில வடிவீம ஐஸ் மில வடிவீம உபகரண மில வடிவீமத் எக்க தீவிர கர்மாந்தே தீவிரையாட்ட விசால கட்டுவிட்டு மூணு தென்னு சித்தவில வகையம மே பகுகிய காலத்துல சித்த வச்ச வெரதி கனுதினு நிசா வெரதி பதுதியும் நிசா பாடு லபன தத்துவக்கிட்ட பத்துல தீனுவா ஏ பாடு ஒப்பிய வகன்ன வகாம நீத்திமே கிரியாமார் அகர்கன வகாம அப்பிட்ட ஏ லபென்னோனி லாபே லபாகன்ன மதியத்துவன்னு கியமின் இவகேம மே தீவிர கர்மாந்தே நகாசிட்டுவன்ன முதல்ல மாத்தியான்சேங் மே விவித தீவிர உபகரணம் வல்ட்ட சகா விசேஷம் இசோகேம வல்ட்ட பனவல தீர வெட்பெத்து இவத்கரன்ன மதியத்துவன்னு கியமின் மானத்தருவில்
பௌமிசுத்தே கர்மாந்துவா.